السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا. قال رسول الله صلى الله عليه وسلم: المسلم كالبنيان يشد بعضه بعضا. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்றுபட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் சபதம் ஏற்போம் என்ற தலைப்பில் இன்றைய விஷயங்கள் என்ன என்று சொன்னால், நாம் ஒற்றுமையாக வாழ்வோம் இல்லையா என்கிற இந்த ஒற்றுமை விஷயத்திலும், ஒற்றுமை மாத்திரமல்ல சகோதரத்துவத்தோடு வாழ்வோம் என்கிற விஷயத்திலையும் நம்ம எப்படி சபதம் ஏற்று வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது என்பதை இந்த உரையில் நாம் சுருக்கமாக பார்க்கலாம். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, திருமறை குர்ஆன்ல ஒற்றுமையை பற்றியும் சகோதரத்துவத்தை பற்றியும் பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் வலியுறுத்தி பேசுகிறான். நாம் ஏற்கனவே ஒவ்வொரு பயானிலும் சொல்வது போன்று எப்படி தொழுவுங்கள், நோன்பு வையுங்கள், ஜகாத்து கொடுங்கள் என்றெல்லாம் பல்வேறு வசனங்களில் மறுபடியும் 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 அல்லாஹ் வலியுறுத்தி பேசுகிறானோ, அதே போன்று ஏராளமான வசனங்களில் சகிப்புத்தன்மையோடு வாழுங்கள், சகோதரத்துவத்தோடு நீங்கள் வாழுங்கள், ஒற்றுமையோடு நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹ் வலியுறுத்தி பேசுகிறான். உதாரணமாக திருமறை குர்ஆனின் சூரத்து ஆலை இம்ரான் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தின் 103வது வசனம், அதிலே அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து பிரிந்து சென்று விட வேண்டாம். சரி, அல்லாஹ்வுடைய கட்டளை எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறு என்று சொன்னால் திருமறை குர்ஆன், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து திருமறை குர்ஆனை பலமாக நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் வலா தஃபர்ரகு, நீங்கள் எப்படி ஆகிவிட வேண்டாம், பிரிந்து பிரிந்து சென்று விட வேண்டாம் என்று சொல்கிறான். சொல்லிவிட்டு வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள். என்ன நியமத்தா? இது குன்தும் அழுதான் பல்லப பைன குலூபிக்கும் ஃபஸ்பஹதும் பிநியமத்திஹி இஹ்வானா. நீங்கள் எல்லாம் ஒருவர் ஒருவருக்கு எதிரிகளாக இருந்தீர்களே, அப்படி எதிரிகளாக இருந்த காரணத்தால் நரகத்தின் விளிம்பில் நீங்கள் நின்றீர்களே, இந்த பகையை அல்லாஹ் நீக்கி உங்களுக்கு மத்தியில் அன்பை அல்லாஹ் ஏற்படுத்தினானே, ஒற்றுமையை அல்லாஹ் ஏற்படுத்தினானே, இந்த அன்பின் மூலமாக, பாசத்தின் மூலமாக, ஒற்றுமையின் மூலமாக உங்கள் எல்லோரையும் அல்லாஹ் சகோதரர்களாக மாற்றிவிட்டானே, அந்த நியமத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, பகமை என்பது, ஒற்றுமை இன்மை என்பது நரகத்தின் விளிம்பில் தள்ளுகிறது என்பதற்கும், ஒற்றுமை என்பது அல்லாஹ்வுடைய நியமத்தாக இருக்கிறது என்பதற்கும் இந்த வசனம் சான்றா இல்லையா? எனவேதான் திருமறை குர்ஆனில் சூரத்துல் அஹ்சாப் என்று சொல்லக்கூடிய 33வது அத்தியாயத்தின் 5வது வசனம், அதிலே அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் ஒருவரை அழைக்கிற போது அவரோடு சேர்த்து அவருடைய தந்தையின் பெயரை சொல்லி கூப்பிடுங்கள். உதாரணமாக அப்துல்லாவை நீங்கள் அப்துல்லா என்று மட்டும் சொல்லாமல் அப்துல்லா பின் உமர், யாருடைய வாப்பாவோ வாப்பாவுடைய பெயரை சொல்லி நினைத்தீங்க, நீங்கள் கூப்பிடுங்கள். அப்படி கூப்பிடாமல் அவருடைய தந்தையை விட்டுவிட்டு இன்னொருவரை நீங்கள் தந்தை என்று சொல்லி அவரை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அழைக்க வேண்டாம் என்றும் சொல்லிவிட்டு, ஒருவேளை அவருடைய தந்தையை பற்றி நீங்கள் அறியவில்லை என்று சொன்னால், இன்னாரே இன்னாருக்கு தந்தை யாரே என்பதே உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால், அவர் உங்களுக்கு யார் தெரியுமா? இந்த மார்க்கத்தில் அவர் உங்களுடைய தோழராக சகோதரராக இருக்கிறார் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப அறியப்படாத ஒருவராக இருந்தாலும் அவர் முஸ்லீமாக இருந்தால் நமக்கு யாரு? மார்க்கத்தின் சகோதரன் என்று அல்லாஹ் பேசுகிறான். அதே போன்றே சூரத்துல் ஹுஜுராத்துடைய 10வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிற போது, இன்னமல் மூமினூன இஹ்வத்துன், எல்லா மூமின்களும் சகோதரர்கள் என்று பேசுகிறானே. அப்ப இந்த சகோதரத்துவம் என்பது ஒற்றுமையை தாண்டியது இல்லையா? ஒற்றுமை என்பதை விட எது டீப்பா ஆழமானது? சகோதரத்துவம் வந்து ஆழமானது. நீங்கள் சகோதரர்களாக வாழுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சகோதரத்துவத்துக்கு அழகான உதாரணம் சொல்லி காட்டுறாங்க. அல் முஸ்லிமு கல் புன்யான், முஸ்லிம்களுக்கு என்ன உதாரணம் என்று சொன்னால், எல்லா முஸ்லிம்களும் ஒரு கட்டடத்தை போன்றவர்கள். எப்படி கட்டடம்? யஷுத்து பாலுஹு பாலன், ஒரு கட்டடத்தில் ஏராளமான செங்கல் இருக்கின்றன. எல்லா விதமான ஏராளமான செங்கல் சேர்ந்து அந்த கட்டடத்தை வலுவூட்டுகிறது. அதுபோன்று முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருப்பதுதான் முஸ்லிம்களுக்கு கண்ணியமாக இஸ்ஸத்தாக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே. நான் கேட்கிறேன், ஒரு கட்டடத்தை கட்டுறாங்க, கட்டடத்தை கட்டிவிட்ட பிறகு தனித்தனியாக அந்த செங்கலை நீங்கள் கிளட்டி எடுக்க முடியுமா? கிளட்டி எடுக்க முடியும். ஒன்னோட ஒன்னா சேர்ந்து போயிருது. இது அதுக்கு வலுவூட்டுது, அது அதுக்கு சப்போர்ட் பண்ணுகிறது. அப்ப எப்படி ஒரு செங்கல் இன்னொரு செங்கலுக்கு வலுவூட்டி அந்த கட்டடம் உறுதியாக இருக்கிறதோ, அதுபோன்று ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர் இன்னொரு முஸ்லிமுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படி பரஸ்பர உதவிகள் மூலமாக, பரஸ்பர வலுவூட்டல் மூலமாக இந்த சமுதாயம் இஸ்ஸத்தான கண்ணியமிக்க சமுதாயமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிறானே. என் அருமை சகோதரர்களே, இந்த வசனத்திற்கு தகுந்தார் போல், ஹதீஸ்களுக்கு தகுந்தார் போல் இன்றைய சமுதாயம் இருக்கிறதா என்பதை அல்லாஹ்வுக்கு பயந்து என்ன செய்யணும்? நம்ம வந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல், என் அருமை சகோதரர்களே, ஒற்றுமை இருக்குதா இல்லையா? இந்த ஒற்றுமை என்பது ஈமானின் வெளிப்பாடு. நம்ம நினைக்கிறோம் ஈமானா என்ன? அல்லாஹ்வை நம்புவது, வேதங்களை நம்புவது, மலக்குமார்கள் நம்புவது. அது மட்டுமல்ல, ஈமானுக்கு எடுத்துக்காட்டு, ஈமானுக்கு முன்மாதிரி என்ன? ஒற்றுமையாக இருக்கிறது, சகோதரத்துவமாக இருக்கிறது என்பதை நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் சொன்ன இந்த ஹதீஸ இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய கிதாபுல பதிவு பண்றாங்க. லா தத்குலுல் ஜன்னத், நீங்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. எல்லாரையும் சேர்த்து சொல்லுவாங்க, லா தத்குலுல் ஜன்னத, உங்களால் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. எதுவரை என்று சொன்னால், ஹத்தா தூமினு, நீங்கள் ஈமான் கொள்ளும் வரை. ஈமான் கொள்ளாமல் சொர்க்கத்திற்கு போக முடியுமா? போக முடியாது. அப்ப ஈமான் கொள்ளும் வரை நீங்கள் எங்கே செல்ல முடியாது? சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு, வலா தூமினு, நீங்கள் ஈமான் கொள்ள முடியாது. எதுவரை என்று சொன்னால், ஹத்தா தஹாபு, ஒருவரை ஒருவர் உலமாக நேசிக்கும் வரை. சரியா? அப்ப நான் உங்களை நேசிக்க வேண்டும், நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும். பரஸ்பர முஸ்லிம்கள் ஒருவரோடு ஒருவர் நேசிக்காத வரை யாராக முடியாது? மூமின்களாக ஆக முடியாது. மூமின்களாக ஆகாத வரை எங்கே நீங்கள் செல்ல முடியாது? சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள், அவலா அதுல்லுக்கும் இதா ஃபாழ்த்தும் சஹாபபுத்தும், உங்களுக்கு மத்தியில் பரஸ்பர அன்பு பாசம் வர வேண்டுமா? அப்படி அன்பு பாசம் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய வழியை நான் கற்றுத்தரட்டுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், அப்சு சலாம பைனகும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை நீங்கள் பரப்புங்கள். எந்த ஒரு முஸ்லிமை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் சண்டையா இருக்கேன், ஆயிரம் வருத்தமா இருக்கேன். சண்டைக்காரர் எதிரே வந்தாலும், வருத்தமாக உள்ளவர் எதிரே வந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நீங்கள் சலாம் சொல்லிவிடுங்கள். நீங்கள் சலாம் சொல்லிவிட்டால் பதில் சொல்லுவது அவர் மேல என்ன? கட்டாயமான கடமை. ஒருவேளை பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் அவர் அல்லாஹ்விடத்திலே பாவியாக குற்றவாளியாக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என் அருமை சகோதரர்களே, ஈமான் கொள்ளும் வரை எங்க போக முடியாது? சொர்க்கம் செல்ல முடியாது. அதே மாதிரி ஒருவரை ஒருவர் நேசிக்கும் வரை யாராக முடியாது? ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது என்று சொன்னால் அப்ப ஈமானுக்கு எடுத்துக்காட்டு ஈமானுக்கு முன்மாதிரி என்ன? நம்ம எல்லாம் முஸ்லிம்கள் ஒற்றுமையாக சகோதரர்களாக வாழ்றாங்களே, அதுதான் முன்மாதிரி என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். அதனால தான் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஈமான் கொண்டவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். திருமறை குர்ஆனில் சூரத்துல் ஹஷ்ர் என்று சொல்லக்கூடிய 59வது அத்தியாயத்தின் 10வது வசனம், நான் ஏற்கனவே ஜும்ஆவில் சொல்லி அந்த துஆ, ரப்பன அஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில் லதீன ஆமனூ ரப்பனா இன்னகே ரவூஃபுர் ரஹீம் என்கிற துஆவை நாம் கேட்க வேண்டும். என்ன பொருள்? அல்லாஹ்வே, எங்களை மன்னிப்பாயாக. எங்களை மாத்திரம் அல்ல, யாரெல்லாம் எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டு விட்டார்களோ அவர்களையும் சேர்த்து நீ என்ன செய்வாயாக? மன்னிப்பாயாக. அப்ப என் அருமை சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துவா செய்கிற போது யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று மட்டும் கேட்காமல் யா அல்லாஹ் என்னையும் மன்னிப்பாயாக, எனக்கு முன்னால் எங்களுக்கு முன்னால் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களையும் சேர்த்து என்ன செய்வாயாக? மன்னித்து அருள் புரிவாயாக என்று நீங்கள் கேளுங்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, நாம் ஒற்றுமையாக இருப்பது மாத்திரம் அல்ல, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் துவா செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? மட்டுமில்லாம நம்ம நினைக்கிறோமா இல்லையா, நம்மளை வந்து அல்லாஹ் நேசிக்கணே, நம்ம மேல அல்லாஹ் பாசம் காட்டணே, நமக்கு அல்லாஹ் உதவி செய்யணே என்கிற ஆசை நாம் எல்லோருக்கும் இருக்கிறது. நம்மை அல்லாஹ் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பிற முஸ்லிம்களை நேசிக்க வேண்டும். பிற முஸ்லிம்களை நாம் நேசித்தால்தான் அல்லாஹ் என்ன செய்வான்? நம்மை நேசிப்பான். அடுத்த முஸ்லிம்களை நீங்கள் நேசிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டானா? நம்மை நேசிக்க மாட்டான். அடுத்த முஸ்லிம்களை நீங்கள் வெறுத்தால் அல்லாஹ் உங்களை என்ன செய்கிறான்? வெறுக்கிறான் என்று நான் சொல்லவில்லை. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க 5016வது ஹதீஸாக. ஏற்கனவே முன்னால் நடந்த ஒரு வரலாற்று செய்தி, அது வகி மூலமாக நபிகள் நாயகத்திற்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த சமுதாய நலனுக்காக, இந்த சமுதாய நலனுக்காக வகி மூலமாக அறிவிக்கப்பட்ட செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே நடந்த உண்மை வரலாற்று செய்தியை சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க. என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, முந்திய காலத்துல ரெண்டு பேர் வசிக்கிறாங்க, ரெண்டு பேர் ரொம்ப நல்லவங்க, இறையற்றம் உள்ளவர்கள், ஒருவரை ஒருவர் அல்லாஹ்வுக்காக நேசித்தார்கள். சரியா? உலகத்திற்காக, துனியாவிற்காக, காசு பணத்திற்காக நேசிக்காமல் யாருக்காக நேசிக்கிறாங்க? அல்லாஹ்வுக்காக. இந்த மூமின் அவரை நேசித்தார், அந்த மூமின் இவரை நேசித்தார். இப்படிப்பட்ட நல்ல மூமின்கள் ஒரு காலத்தில் உண்மையிலே வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த மூமின் ஒரு ஊரை சார்ந்தவர், அந்த மூமின் இன்னொரு ஊரை சார்ந்தவர், ரெண்டு பேருக்கு வெவ்வேற ஊரே. அப்படி இருக்கும் போது இந்த மூமின் என்ன செய்தாராம் என்று சொன்னால், அந்த ஊருக்கு நம்ம போவோம், போய் அவர் என்ன செய்வோம், போய் பார்ப்போம் என்று பிரயாணம் செய்து போகிறார். அவரை போக வைத்தது எது? பாச அன்பு, அந்த ஈமானிய முஹப்பத்து. அந்த ஈமானிய முஹப்பத்த இவரை வந்து போக வைக்கிறது. இவர் பிரயாணம் பண்ணி அந்த ஊருக்கு போவாரு. போய்கிட்டு இருக்கும் போது அந்த காலத்துல இடையில இரவு நேரத்துல தங்குவாங்களா இல்லையா? அப்படி அவர் தங்குகிற போது ஒரு மனிதனை பார்க்கிறார். ஆனால் நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவர் மனிதன் அல்ல, அவர் யாரு? மலக்காக இருந்தார். மனித உருவத்தில் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பினான். அந்த மலக்கு மனித உருவத்தில் இருக்கிறாங்களே, அவர் வந்து போகக்கூடிய இந்த மூமினை பார்த்து கேள்வி கேட்டார், ஐன துரியுது, என் அருமை சோழரே, என்னுடைய சகோதரரே, நீங்க வந்து எங்க போறீங்க என்று கேள்வி கேட்டார். அதற்கு இவர் சொன்னார், நான் இந்த ஊருக்கு போறேன், நான் இன்னார பார்க்க போறேன் என்றும் சேர்த்து சொன்னார். அதற்கு அந்த மலக்கு இருந்தாங்களே, மனித உருவத்தில் மலக்கிற, நான் மலக்குங்கிறேன், அவருக்கு மலக்குன்னு தெரியாது. அப்ப அவர் கேட்பாரு, ஹல்லக்கு அலைஹி மின் நிஅமத்தின் தருபுஹா, நீங்க அவரை போய் பார்க்க போறீங்களே, வெளியூர்ல இருந்து ஊரை விட்டு ஊரு, ஏதாவது காசு பணங்களை பெறுவதற்காக, இந்த துன்யாவை பெறுவதற்காக நீங்க அந்த ஊருக்கு போய் அவரை பார்க்க போறீங்களா என்று கேள்வி கேட்டார். அதற்கு இந்த மூமின் சொன்னார், லா, நான் செல்வத்திற்காக நான் செல்லவில்லை, நான் செல்வதின் நோக்கம் என்ன என்று சொன்னால், அன்னி அஹபபுத்துஹு ஃபில்லாஹி, நான் அல்லாஹ்வுக்காக அவரை நேசிக்கிறேன். எங்களுடைய நேசம் என்பது காசு பண நேசம் அல்ல, துன்யாவுடைய நேசம் அல்ல. இந்த நேசத்தில் ஈமான் இருக்கிறது, இந்த நேசத்தில் அன்பு பாசம் இருக்கிறது. நான் அல்லாஹ்வுக்காக அன்னி அஹபபுத்துஹு ஃபில்லாஹி, நான் அல்லாஹ்வுக்காக அவரை நேசிக்கிறேன் என்று இவர் சொன்னார். சொன்ன உடனே அந்த மனுஷன் சொல்லுவாரு, இன்னி ரசூலுல்லாஹ், நான் யாராக இருக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு மலக்காக இருக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு, இலைக்க அல்லாஹ் தான் என்னை உங்களிடத்திலே அனுப்பினான் என்று சொல்லிவிட்டு, இந்த செய்தியை சொல்லத்தான் அல்லாஹ் என்னை உங்களிடத்தில் அனுப்பினான். எந்த செய்தியை சொல்ல அனுப்பினான் என்று சொன்னால், அன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஹப்பக, உங்களை நேசிக்கிறான். எந்த அளவுக்கு உங்களை நேசிப்பான் என்று சொன்னால், கமா அஹபப்தஹு ஃபீஹி, நீங்கள் அவரை நேசிக்கக்கூடிய அதே அளவுக்கு அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், சரியா என்கிற செய்தியை உங்களுக்கு சொல்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை அனுப்பினான். நான் ஒரு மனிதன் அல்ல, நான் யாராக இருக்கிறேன், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு மலக்காக இருக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு சென்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தங்களுடைய கிதாபுல பதிவு பண்றாங்களே, அவையின் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்மை அல்லாஹ் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹ் நேசிப்பான், நாம் அடுத்த முஸ்லீமை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் நம்மளை நேசிப்பான். நாம் அடுத்த முஸ்லிம்களை நேசிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நம்மளை நேசிக்க மாட்டான். அடுத்த முஸ்லிமை வெறுக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளை வெறுப்பான் என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா. எனவேதான் சஹாபாக்குடைய பண்பாடுகளை, சஹாபாக்குடைய ஏராளமான தியாகங்கள், அந்த தியாகங்களை எல்லாம் பெரிய அளவுக்கு அல்லாஹ் சொல்லாமல் எதை பெரிய தியாகம் அல்லாஹ் சொல்லுமா தெரியுமா, சூரத்துல் ஃபத்ஹுடைய கடைசி வசனம், முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷிதாவு அலல் குஃபாரி ருஹமாவு பைனஹும். முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த முஹம்மது யாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லிவிட்டு, வல்லதீன மஅஹு, இந்த முகமதோடு இருப்பவர்கள், முகமது ரசூலுல்லாஹோடு யார் இருப்பாங்க, சஹாபாக்கள், அவர்கள் யார் எப்படிப்பட்ட மக்கள் என்று சொன்னால், ருஹமாவு பைனஹும், தங்களுக்கு மத்தியில் பாசமாக இருப்பார்கள். இவர் அவரை நேசிப்பார், அவர் இவரை நேசிப்பார் என்று சஹாபாக்குடைய பல்வேறு தியாகங்களை எல்லாம் சொல்லாமல் ஏதோ ஒரு பெரிய தியாகம் எல்லாம் சொல்றான். பரஸ்பரம் சஹாபாக்கள் நேசித்துக் கொண்டார்களே, இந்த நேசத்தை பெரிய ஒரு தியாகமாக குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று சொன்னால், ஏன் பதிவு செய்கிறான், சஹாபாக்கள் எப்படி ஒருவரை ஒருவர் நேசித்தார்களோ, ஒற்றுமையாக வாழ்ந்தார்களோ, இந்த சகோதரத்துவத்தோடு சஹாபாக்கள் வாழ்ந்தார்களோ, அப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து, இந்த ஆயத்து வந்து சான்றா இல்லையா. மட்டும் இல்லாம கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, இந்த ஒற்றுமைக்காக அவங்க எவ்வளவு பாடுபட்டிருக்கிறாங்க. வேற்றுமை வந்துவிடக் கூடாது, முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரிவுகள் பிரச்சனைகள் வந்துவிடக் கூடாது என்பது விஷயத்துல கலீஃபா உமர் வந்து எவ்வளவு கவலைப்பட்டாங்கிறதுக்கு ஒரு அழகான சரித்திர சம்பவம். கலீஃபா உமருடைய ஆட்சி காலத்துல காதிசியா என்று சொல்லக்கூடிய ஒரு போர் நடந்தது. காதிசியா எதற்கு எதிராக நடந்த போரு, எந்த நாட்டுக்கு எதிராக நடந்த போரு, பாரசீகம். பாரசீகம் பெரிய ஒரு வல்லரசு, ரோம் அன்றைக்கு பெரிய ஒரு வல்லரசு. பாரசீகம் என்ற பெரிய ஒரு வல்லரசை வீழ்த்துவதற்காக கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காதிசியா, ஈராக்கில் இருக்கிற பெரிய ஒரு பெரிய மைதான காதிசியாவுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. அனுப்பி விட்டா அந்த நேரடியான பாரசீக மன்னர் இருப்பாங்களே, மன்னர், துணை மன்னர், பெரிய பெரிய ராணுவ வீரர்கள், ஏராள லட்சக்கணக்கான மக்கள் காதிசியாவில் அந்த பாரசீகமே குவிந்து கிடக்கும். சஹாபாக்கள் மோதுவார்கள் அல்லாஹ்வுக்காக, மார்க்கத்திற்காக, மார்க்கத்தை மேலோங்கி செய்வதற்காக காதிசியாவில் சஹாபாக்கள் மோதினார்கள். அதாவது சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நாங்கள் திணறக்கூடிய அளவுக்கு அந்த போர் நடந்தது, ஆனாலும் நாங்கள் நிலைகுலைந்து விடாமல், பின்வாங்கி விடாமல், இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், உண்மையான மார்க்கம், நம்மை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் வெற்றியை தருவான் என்று அல்லாஹ்வின் மீது வைத்த தவக்குல் காரணத்தால் நாங்கள் பின்வாங்காமல் காதிசியா போரில் நின்றிருந்தோம். மூன்று நாட்களுக்கு பிறகு ரப்புல் ஆலமீன் யாருக்கு வெற்றியை கொடுத்தான், எங்களுக்கு வெற்றியை தந்தான். பாரசீகத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்கள் மூலமாக வீழ்த்தினான். சொல்லுகின்ற சஹாபி ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்தான் காலிசியாவுடைய தளபதி, தளபதியாக இருந்த சஹாபியாரே சாதி பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப காலிசியாவுடைய வெற்றிக்கு பிறகு வெள்ளிக்கிழமை வெற்றி ஏற்படுகிறது. வெள்ளை மாளிகை, வெள்ளை மாளிகை என்று பேசுகிறோமே, வெள்ளை மாளிகை அன்றைக்கு எங்கே இருந்தது? ஈராக்கிலே பாரசீகத்தில் இருந்தது. கலீத் இந்த சாதி பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வெள்ளை மாளிகைக்குள்ளேயே போயிருவாங்க, சில ஆயத்துக்களை ஓதிக்கிட்டு போவாங்க. வெள்ளிக்கிழமை ஜுமா வெள்ளை மாளிகையில அவங்க இமாமா இருந்து வெள்ளை மாளிகையில வெள்ளிக்கிழமை ஜுமா நடத்துவாங்க. அப்படி நடத்தி விட்டு வெள்ளை மாளிகையை பார்த்தா, வெள்ளை மாளிகையில் கிஸ்ரா என்ற ஒரு அரசர் இல்லையா, யாரு பாரசீகத்துடைய அரசரோ அவருக்கு பேர் என்ன, கிஸ்ரா என்று சொல்வார்கள். அந்த அரசருடைய அந்த வெள்ளை மாளிகையை பார்த்தா சுபஹானல்லாஹ், அவருடைய செல்வங்கள் என்பது எக்கச்சக்கமான செல்வங்கள், தங்கமாகவே ஒரு பக்கம் குவிந்து கிடக்கும். அரசருடைய தங்க ஒரு பக்கம் தங்கமாக இருக்கும், மறுபக்கம் வெள்ளியாக இருக்கும், மறுபக்கம் அவர் பயன்படுத்திய ஆடைகளாக இருக்கும், மறுபக்கம் ஆயுதமாக இருக்கும், மறுபக்கம் கிரீடமாக இருக்கும். சுபஹானல்லாஹ், இவ்வளவு தங்கங்களா, இவ்வளவு செல்வங்களா என்று சாத் பின் அபி வக்காஸ் உள்பட சஹாபாக்கள் ஆச்சரியப்படுவார்கள், ஏங்கி போய் விடுவார்கள். சஹாபாக்குடைய பண்பாடு என்ன என்று சொன்னால், இந்த கனிமத்து பொருள் கிடைத்ததா இல்லையா, அந்த சஹாபாக்கள் தளபதி இருப்பாரு, யாரெல்லாம் கலந்துகிட்டாங்களோ அவங்களுக்கு வந்து விநியோகம் பண்ணிடுவாங்க, இது சஹாபாக்குடைய பண்பாடு. ஆனால் இது மிகப்பெரிய வெற்றி என்ற காரணத்தால், மிகப்பெரிய செல்வம் என்ற காரணத்தால தளபதி நினைக்கிறாங்க, சாத் பின் அபி வக்காஸ் இந்த இவ்வளவு தங்கத்தையும் நம்மளா மக்களுக்கு விநியோகம் பண்ணக்கூடாது, எங்க அனுப்பிவிடுவோம், மதீனாவுக்கு ஹலீஃபாட்டை அனுப்பி விட்டுருவோம் என்று தளபதியாக இருந்த சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு ஏற்றி ஒட்டகம் ஒட்டகத்துல ஏற்றி ஏற்றி தங்கம் தங்கமாக வெள்ளி வெள்ளியாக எல்லாத்தையும் அனுப்பி மதீனாவுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. மதீனாவுக்கு அனுப்பி விட்டா ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அம்புட்ட தங்கத்தை மதீனாவில் வச்சிருப்பாங்க, மதீனாவுடைய பள்ளிவாசல் வச்சிருப்பாங்க, வைத்துக் கொண்டு சஹாபாக்கள்கிட்ட காட்டுவாங்க, என் அறுவை சஹாபாக்களே அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு அல்லாஹ் வெற்றியை தந்து விட்டான், பாரசீகத்தை அல்லாஹ் வீழ்த்தி விட்டான் என்று சொல்லி அம்புட்டு தங்கத்தை சஹாபாக்கள்கிட்ட காட்டுவாங்க. சஹாபாக்கள் தங்கத்தை பார்ப்பாங்க, வெள்ளிய பார்ப்பாங்க, ஆடைய பார்ப்பாங்க, ஆயுதத்தை பார்ப்பாங்க, அவருடைய கிரீடத்தை பார்ப்பாங்க, எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு தங்கமா, இவ்வளவு இவ்வளவு செல்வம் இருக்குமா ஒரு ஆள்கிட்ட அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. அப்படி ஆச்சரியப்படுகிற போது எல்லா சஹாபாக்களும் சந்தோஷமாக அல்லாஹ்விற்கு சுக்ரு சொல்கிற போது கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த செல்வங்களை பார்த்து அழுவார். எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, கலீஃபா மட்டும் என்ன பண்ணாங்க, அழுதார்கள். அப்படி அழுகிற போது பக்கத்தில் இருந்த சஹாபி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவிடத்தில் கேட்டார்கள், கலீஃபா அவர்களே, உங்களை அழவைத்தது எது, நீங்களே ஏன் நீங்கள் அழுகிறீர்கள், ஹாதா யௌமுல் ஃபத்ஹ் வ ஹாதா யௌமுஷ் ஷுக்ர், இது வெற்றியின் நாள், இது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள், இந்த நாளில் சந்தோஷப்படாமல் ஏன் அழ வேண்டும் என்று அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாட்ட கேள்வி கேட்பாங்க. கேட்டா கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க, என்னை எது அழவைத்தது என்று சொன்னால், இவ்வளவு தங்கங்களை மக்களுக்கு கொடுப்பதற்கு முன்னால் மக்கள் எல்லாம் ஏழை எளிய மக்களாக இருக்கிற போது, மக்கள் எல்லாம் நடுத்தர மக்களாக இருக்கிற போது, இந்த ஏழ்மை என்பது உங்களுடைய உள்ளங்களை ஒன்று சேர்த்து வைத்தது, சரியா, ஏழ்மை என்பது உங்களுடைய உள்ளங்களை ஒன்று சேர்த்து வைத்தது, நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தீர்கள், இந்த ஒற்றுமை, இந்த சகோதரத்துவம் பாரசீகத்தையே வீழ்த்தியது, வெள்ளை மாளிகையே வீழ்த்தியது, இந்த தங்கத்தை எல்லாம் மக்களுக்கு விநியோகம் செய்துவிட்டால் மக்கள் பணக்காரர்களாக மாறி போய் விடுவார்களே, இந்த செல்வம் மக்களுக்கு மத்தியில் போட்டி பொறாமையை ஏற்படுத்தி விடுமோ, பயப்படுறாங்க, இந்த தங்கங்கள் இந்த செல்வங்கள் எல்லாம் மக்களுக்கு மத்தியில் போட்டி பொறாமையை ஏற்படுத்தி விடுமோ, அந்த போட்டி பொறாமை பிரிவினையை ஏற்படுத்தி விடுமோ, அப்படி பிரிவினை ஏற்படுத்தி விட்டால் இப்படிப்பட்ட வெற்றிகளை பெற முடியாதோ என்ற கவலைதான் என்னை அளவைக்கிறது என்று கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்ன. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும். குடும்பமாக இருக்கலாம், நிர்வாகங்களாக இருக்கலாம், ஜமாத்துகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலே ஒற்றுமையில்தான் சாதிக்க முடியுமே தவிர, வேற்றுமையில், பிரச்சனைகளில், சண்டை சச்சரவுகளில் தோல்விதான் மிஞ்சுமே தவிர என்ன பண்ண முடியாது, எதையும் நீங்கள் சாதிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் கேட்கிறேன், இஸ்லாமிய நாலாவது கலீஃபா அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா, ஏற குறைய நாலே முக்கால் வருஷம் ஆட்சி பண்ணாங்க. இந்த நாளே பெரிய சஹாபி, கண்ணியமிக்க சஹாபி, சொர்க்கவாசி என்று அறிவிக்கப்பட்ட சஹாபி. நீங்கள் அலியை நேசிங்கள், அலியை நேசிப்பது ஈமானின் வெளிப்பாடாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் சொல்லுகிறாங்க. அப்ப பெரிய சஹாபி, சொர்க்கம் என்று சொல்லப்பட்ட சஹாபி, நாலே முக்கால் வருஷம் ஆட்சி பண்ணாங்க. அவங்களுடைய வரலாறு படிச்சு பாருங்க. அந்த வரலாறுல இன்னார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், இந்த நாடு இஸ்லாத்திற்குள் வந்தது என்று நீங்கள் ஒரு குறிப்பை, ஒரு அறிவிப்பை, ஒரு வரலாறை நாலே முக்கால் ஆண்டுகளில் பார்க்க முடியாது. சரியா, முதல் கலீஃபா இருந்தாங்களே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டே கால் வருஷம் தான் ஆட்சி பண்ணாங்க. மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ், வெற்றியோ வெற்றி, சிரியாவை பிடிச்சாங்க, பல நாடுகள் இஸ்லாத்துக்குள்ள வந்தது. இரண்டாவது கலீஃபா உமர் இருந்தாங்களே, கேட்கவே தேவையில்லை. கலீஃபா அலியுடைய ஆட்சி காலத்தில் நாலே முக்கால் வருஷத்துல ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தாரே, ஒரு நாடு இஸ்லாத்துக்குள்ள வந்தது என்கிற ஒரு சரித்திரத்தை, ஒரு சம்பவத்தை, ஒரு அறிவிப்பை உங்களால் பார்க்க முடியாது, சொல்ல முடியாது. நான் கேட்கிறேன், ஏன் ஹலீஃபா அலி பின் அபி தாலிப் அவர்களுக்கு இஸ்லாமிய நாட்டம் இல்லையா? இஸ்லாமிய தேட்டம் அவங்கள்ட்ட இல்லையா? தாவா செய்யக்கூடிய ஆர்வம் இல்லையா? இருந்துச்சு, ஆனாலும் யாரும் இஸ்லாத்துக்கு வர முடியல, வரல. ஏன் வரல? ஏங்க வரல? ஒற்றுமை இல்லை. அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் ஒற்றுமை இருந்தது, உமருடைய ஆட்சியில் ஒற்றுமை, உஸ்மானுடைய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அவருடைய ஆட்சியில் ஒற்றுமை இருந்தது, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒற்றுமை இல்லை, முஸ்லிம்கள் ரெண்டாக பிரிந்து போய்விட்டார்கள். ஒரு பக்கம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவ இஸ்லாமிய தலைமைத்துவம் ரெண்டாக உடைந்த காரணத்தால், ரெண்டாக உடைந்தது மாத்திரம் அல்ல, ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொண்ட காரணத்தால், ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொண்ட காரணத்தால், பெரிய சஹாபியுடைய ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய நாலே முக்கால் வருஷத்துல ஒருவர் இஸ்லாத்திற்கு வரவில்லை என்று சொன்னால், அப்ப வேற்றுமை என்பது, பிரச்சனை என்பது, மோதல் என்பது நஷ்டத்தை தரும், தாவாவுக்கும் வீரியத்தை தர நஷ்டத்தை தரும் கருத்துக்கு இது வந்து சான்றா இல்லையா? எனவேதான் என் அருமை சகோதரர்களே, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே ஒரு முஸ்லிமை நேசிக்கிறோமா, ஒருவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய குறையை வெளியே சொல்லலாமா? நம்ம வெளியே சொல்லுவோம், நீங்க டிவியில பாத்தீங்களாக்க, நான் மாத்திருக்கிறேன், உண்மையை பேசுவோம், சிரி போட்டிருக்கிறோமா இல்லையா? உண்மையை மட்டும் பேசுவோம், இன்னொரு சிரி போட்டிருக்கிறோமா இல்லையா? அப்ப என் அருமை சகோதரர்களே, எல்லா மக்கள் உங்களுடைய பணம், உங்களை மாதிரி அப்பாவி மக்கள், நல்ல மக்கள், உங்களை மாதிரி மக்களுடைய பணத்தை வசூல் பண்ணி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தாம கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறதா இல்லையா? அப்ப ஒரு முஸ்லிமின் குறையை மார்க்க முஸ்லிம்கிறது, மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு ஃபித்துன்யா வல் ஆகிரா. யார் ஒரு முஸ்லிமின் குறையை மறைக்கிறாரோ அவருடைய குறையை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் மறைப்பான். நான் கேட்கிறேன், குறை இல்லாத ஆள் யாருங்க? ஏன் உங்கள்ட்ட குறை இல்லையா? என்னட்ட குறை இல்லை? குறை இல்லாத ஆள் யார் மட்டும்? ரப்புல் ஆலமீன். ரப்புல் ஆலமீன் மட்டும் குறை இல்லை அவனுக்கு, ரப்பை தவிர பாக்கி எல்லார்ட்டையும் குறை வைக்கதான் செய்ய. அப்ப என்னுடைய குறையை நீங்கள் மறைக்க வேண்டும், உங்களுடைய குறையை நான் மறைக்க வேண்டும். யார் ஒரு முஸ்லிமின் குறையை மறைக்கிறானோ அவனுடைய குறையை அல்லாஹ் என்ன செய்வான்? இம்மையிலும் மறுமையிலும் மறைக்கிறான் என்ற ஹதீஸை பார்க்கிறோமே. அல்லாஹ்வுக்கு பயந்து நெஞ்சில கையை வச்சு யோசிச்சு பாருங்க, இந்த ஹதீஸை, இந்த நபி வழியை நாம் பின்பற்றுகிறோமா இல்லையா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். என்பது மாத்திரமல்ல, இன்னொரு ஹதீஸையுமா முஸ்லிம் பதிவு பண்றாங்க, மன் யஸ்ஸர அல முஸிரின் யஸ்ஸரஹுல்லாஹு ஃபித்துன்யா வல் ஆகிரா. கஷ்டப்படக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், அப்படி உதவி செய்தால், ஒரு முஸ்லிமின் கஷ்டத்தை நீங்கள் நீக்கினால், உங்களுடைய கஷ்டத்தை யார் நீக்கிறது? அல்லாஹ் நீக்குவான் என்று சொல்றாங்க. மட்டுமில்ல, வல்லாஹு ஃபீ ஆவுனில் அபுதி மா கானல் அபுது ஃபீ ஆவுனி அஹீஹி. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு உதவி செய்வான், எதுவரை அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொன்னால், அந்த அடியான் இன்னொரு அடியானுக்கு உதவி செய்யும் வரை. அந்த அடியான் உதவிகளை நிறுத்திக் கொண்டால் அல்லாஹ் என்ன செய்வானா? உதவிகளை நிறுத்திக் கொள்வான் என்ற ஹதீஸ்களை பார்க்கிறோமே. அப்ப பரஸ்பரம் அன்பை காட்ட வேண்டும், ஒற்றுமையை காட்ட வேண்டும், உதவி செய்யணுமே தவிர உபத்திரம் பண்ணக்கூடாது. அதாவது பொறாமைப்படுவது, கோபப்படுவது, திட்டுவது, ஒற்றுமைக்கு வேட்டு வைப்பது, இதெல்லாம் இஸ்லாமிய பண்பாடு, இஸ்லாமிய கலாச்சாரமே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்பது மாத்திரமல்லாமல், என் அருமை சகோதரர்களே, இன்றைய பண்பாடு, இன்றைய கலாச்சாரம் என்ன தெரியுமா? எதிரிக்கு எதிரி நண்பன் இல்லையா? எனக்கு ஒரு ஆளை பிடிக்காது, அவருக்கு பிடிக்காது, ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துக்கிடுவாங்க, அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை வரும். எதிரிக்கு எதிரி நண்பன் என்கிற கலாச்சாரம். இன்றைக்கு நாம் குர்ஆன் சுன்னாவை பேசுகிறோம், ஏகத்துவம் தௌஹீது என்று பேசுகிறோம். இந்த தௌஹீது பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற கலாச்சாரம் இன்றைக்கு தலைவிரித்து ஆளுகிறதா இல்லையா? இது சஹாபாக்குடைய பண்பாடு அல்ல, இஸ்லாமிய பண்பாடு அல்ல. உதாரணமாக ஹலீஃபா அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்துல இன்னொரு சஹாபி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டதா இல்லையா? இருந்துச்சு. பிரச்சனை இருந்துச்சு, அதை எந்த வட்டத்துக்குள்ள வச்சுக்கிட்டாங்க என்று சொன்னால், அதாவது தாரியுல் இஸ்லாத்துல இமாம் பதிவு பண்றாங்க, இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுட்ட யாரு வந்து தபால் போறது அப்படின்னு சொன்னா, ரோம் நாட்டு மன்னர் இருந்தாரே, யாரு பேர் என்ன? ஹிருக்கல். ரோம் நாட்டு மன்னர் வந்து ஹிருக்கல், அவர் வந்து முஆவியாவுக்கு தபால் போடுறாரு. தபாலுடைய செய்தி என்ன? நீங்கள் அலியோடு மோத வேண்டும் என்று சொன்னால், அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் என்னட்டையும் சொல்லுங்க, நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு படை அனுப்பி தர்றேன், என்னுடைய படையோடு சேர்த்து நீங்க என்ன பண்ணுங்க, அலியை வீழ்த்துங்கள் என்று ரோம் நாட்டு மன்னரே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு சவால் போடுறாங்க. அப்ப நம்ம என்ன நினைப்போம், நமக்கு எதிரி, அவருக்கு இருக்களுக்கு என்ன அலி எதிரி, அப்ப பரவாயில்ல சேர்ந்து கொள்வோமா இல்லையா? மாற்று அரசியல் உருவாக்கணுமே, மாற்று அரசியல். மாற்று அரசியலில் பல்வேறு பிரிவுகள், எதிரிக்கேறி ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் அங்கே பார்க்கிறோமா இல்லையா? இது சஹாபாக்குரிய பண்பாடு அல்ல. அப்ப ரெண்டு பேருக்கு பிரச்சனை, பிரச்சனைக்கு யார் வர்ற உள்ள வர்றது? இருக்கல். ரோம், ரோம் வந்து பெரிய வல்லரசு. இன்னைக்கு ஜெயலலிதா கருணாநிதி எல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது ரோமுக்கு முன்னால. அப்ப இருக்கல் இறங்கி வர்றாரு, யாருக்கு சப்போர்ட்டா? முஆவியாவுக்கு சப்போர்ட்டா. வந்து தபால போட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அலிய வீழ்த்திடுவோம் எது தபால் போட்டார். தபால் போட்ட உடனே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ரோம் நாட்டு மன்னருடைய தபால வாசிப்பாங்க. வாசித்து விட்டு ஹிருக்கலுக்கு ஒரு தபால் எழுதி அனுப்புவாங்க. என்ன தபால் என்று சொன்னால், எங்களுடைய பிரச்சனை என்பது ரெண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனை, இந்த பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டாம், ஒருவேளை நீங்கள் தலையிட்டால் நான் என்ன செய்வேன் என்று சொன்னால், அலி அவர்களோடு சேர்ந்து கொண்டு அலியை ஹலீஃபாவாக அங்கீகரித்து அவருடைய படையின் தளபதியாக நாங்கள் நின்று உங்களுக்கு எதிராக போராட தயாராக இருக்கிறோம் என்று யார் தபால் போடுறது? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இருக்களுக்கு தபால் போட்டாங்க என்பது வருவாயாக இருக்கிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த எதிரிக்கு எதிர் நண்பன் ஒரு ஆள் வீழ்த்துறமே, அது இஸ்லாமிய பண்பாடு இல்ல. அதாவது பிரிவு என்பது, கசப்பு என்பது எல்லாம் தற்காலிகம் வச்சுக்கிறனே, இன்னைக்கு ஏதோ செய்து வந்துட்டா, நாளைக்கு அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம், ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், எவ்வளவு சீக்கிரம் சரியாகணுமோ அவ்வளவு சீக்கிரம் சரியாகணுமே தவிர, அதை இன்னும் பெருசாக ஆக்குவது, இன்னும் பெருசாக ஆக்குவது, நிரந்தரமாக ஆக்குவது என்பது என்ன இல்லை, இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை என்பதை சொல்லி ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி முடிப்பது என்று சொன்னால், பிரிஞ்சு பிரிந்து போகிறோமா இல்லையா? பிரிய வைப்பது யார் தெரியுமா? யார் பிரிய வைக்கிறது? ஷைத்தான். ஷைத்தான்ங்கிறது மட்டும் இல்ல, ஷைத்தானுக்கு யார் தலைவன்? இபிலீஸ். இபிலீஸ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்ன, எல்லா ஷைத்தானுக்கு தலைவன் இபிலீஸ். அவனுக்கு இமாம் முஸ்லிம் ஹதீஸ் இது, இமாம் முஸ்லிம் பதிவு பண்றாங்க. அந்த இபிலீஸுக்கு பெரிய ஒரு சிம்மாசனம் இருக்குமா? சிம்மாசனத்துல இபிலீஸ் உட்கார்ந்துகிட்டு தன்னுடைய சகாக்கள் படைகளுக்கு, சகாக்கள் யாரு? ஷைத்தான் படை. ஷைத்தான் படையை கூப்பிட்டு, நீ இந்த ஊருக்கு போ, நீ மெட்ராஸுக்கு போ, நீ திருச்சிக்கு போ, நீ அந்த ஊருக்கு போ, நீ இந்த ஊருக்கு போ, உன்னால முடிஞ்ச வேலையை செஞ்சிரு, கெடுத்து போட்டு வந்து ரிப்போர்ட் எனக்கு வந்து அறிக்கை தாக்கல் பண்ணு என்று இபிலீஸ் அனுப்புவானா? அனுப்புனா எல்லா சைத்தான் படையும் போகுமா? சைத்தான் படை போய் என்னென்ன மக்களை கெடுக்க முடியுமோ அம்புட்டையும் கெடுத்து போட்டு இபிலீஸ் வந்து அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்களா? அப்படி அறிக்கை தாக்கல் பண்ணுகிற போது இபிலீஸ் கேட்பானா, அவங்க சைத்தான பார்த்து, நீ என்ன மக்களை பண்ண வச்சா அப்படின்னு கேட்பானா? ஒரு சைத்தான் சொல்லுவானா, இபிலீஸே, நான் வந்து இவ்வளவு பேரை விபச்சாரம் செய்ய வைத்து விட்டேன் என்று ஒரு சைத்தான் சொல்லுவான். இன்னொரு சைத்தான் கேட்பான், நான் இவ்வளவு பேரை திருட வைத்து விட்டேன் என்று அவன் சொல்லுவான். இன்னொரு ஆள்கிட்ட கேட்பான், நான் இவ்வளவு பேரை தண்ணி அடிக்க வச்சுட்டேன் என்று கேட்பான் சொல்லுவான். அதெல்லாம் இபிலீஸுக்கு வந்து பெருசா தெரியாது. எது? விபச்சாரம் பண்ண வச்சானே, திருட வச்சானே, தண்ணி அடிக்க வச்சானே, அதுகளெல்லாம் இபிலீஸை சந்தோஷப்படுத்தாது. பெரிய ஒரு சந்தோஷமான செய்தியா இபிலீஸுக்கு இருக்காது. இன்னொரு ஒரு செய்தா வருவான், அவன் சொல்லுவான், நான் என்ன செஞ்சு தெரியுமா, ரெண்டு பேரை பிரித்து விட்டு விட்டேன், அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய நட்பாக இஸ்லாமிய உறவாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் நட்பா இருந்தாங்க, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி பழகினாங்க, பல வருஷமா பழகினாங்க, நான் உள்ள போய் பிரச்சனையை உருவாக்கி வசுவாசாவை போட்டு சந்தேகத்தை போட்டு ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டு வந்துட்டேன் என்று ஒரு செய்தான் சொல்வான். அப்படி சொன்ன உடனே இந்த பிரிச்சு விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னானே அந்த சைத்தானை இபிலீஸ் தட்டி கொடுப்பான். இபிலீஸ் தட்டி கொடுத்து சொல்வான், இதுதான் என்னுடைய வேலையாக இருக்கிறது, இதுதான் என்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய வேலையாக இருக்கிறது என்று இபிலீஸ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, இன்னைக்கு பல்வேறு பிரச்சனை இருக்கிறதே, அந்த பிரச்சனை பூதாகரமாக மாறி பிரிவு வரை போய் முடிகிறதா இல்லையா, இதெல்லாம் யாருடைய வேலை, இபிலீஸுடைய வேலை என்பதை புரிந்து கொண்டு சஹாபாக்கள் எப்படி ஒற்றுமையா வாழ்ந்தாங்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றுமையா வாழ சொன்னாங்களோ, சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையும் சகோதரத்துவம் இருந்தது, அதுபோன்ற ஈமானை, அதுபோன்ற இஸ்லாத்தை, அதுபோன்ற ஒற்றுமையை, அதுபோன்ற சகோதரத்துவத்தை நம்முடைய உள்ளங்களிலும் இந்த அன்பை, இந்த பாசத்தை ஏற்படுத்தி நாம் அனைவரையும் நாளை மறுமையில நபிமார்களோடு சகாபாக்களோடு ஜன்னத்துல் பிர்தௌஸில் இது போன்று ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என துவா செய்து முடிக்கிறேன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.